ஓம் சாந்தி. ஜனவரி 1, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையிடம் புத்துணர்ச்சி பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் சதா புத்துணர்வு உடையவராக இருப்பீர்கள். கேள்வி: விவேகமான குழந்தைகளின் பிரதான அடையாளங்கள் எவை? பதில்: விவேகமானவர்கள் முடிவற்ற சந்தோஷத்தை கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம் இல்லையெனில் அவர்கள் முட்டாள்கள் ஆவார்கள். விவேகமானவர்கள் என்றால் தங்களுடைய புத்தியை தெய்வீகமாக ஆக்குபவர்கள் என்று அர்த்தம். அவர்கள் மற்றவர்களின் புத்தியையும் தெய்வீகமானதாக ஆக்குகிறார்கள். அவர்கள் ஆன்மீக சேவை செய்வதில் மும்முரமாக இருப்பதுடன் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்காமல் அவர்களால் இருக்கவும் முடியாது. ஓம் சாந்தி. தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். இந்த தாதாவும் புரிந்து கொள்கின்றார். ஏனெனில் தந்தை இங்கே அமர்ந்திருந்து தாதாவின் மூலம் விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்களோ அதே போன்று இந்த தாதாவும் புரிந்து கொள்கின்றார். கடவுள் என தாதா அழைக்கப்படுவதில்லை. இவை கடவுளின் வாசகங்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்ற பிரதான விஷயம் என்ன? ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் என்பதாகும். ஏன் அவர் அதை கூறுகின்றார்? ஏனெனில் நாங்கள் எங்களை ஆத்மாக்களாக கருதுவதால், பரமாத்மா பரம தந்தையான தூய்மையாக்குபவரால் தூய்மையாக்கப்பட உள்ளோம். இந்த ஞானம் உங்களின் புத்தியில் உள்ளது. இதை அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். தாங்கள் தூய்மையற்றவர்கள் என மக்கள் அழைக்கிறார்கள். புதிய உலகம் நிச்சயமாக தூய்மையாக இருக்கும். தந்தையே உலகை புதிதாக ஆக்குகின்றார். அவரே அதை ஸ்தாபிப்பவர். அவரையே அவர்கள் அழைக்கின்றார்கள். அவர் தூய்மையாக்குகின்ற பாபா என அழைக்கப்படுகின்றார். அவர் தூய்மையாக்குபவர் எனவும் அத்துடன் தந்தை எனவும் அழைக்கப்படுகின்றார். ஆத்மாக்களே தந்தையை அழைக்கின்றார்கள். சரீரங்கள் அழைப்பதில்லை. பரலோக தந்தையே ஆத்மாக்களாகிய எங்களின் தந்தையாவார். அவரே தூய்மையாக்குபவர். அது புதிய உலகம் என்பதையும் இது பழைய உலகம் என்பதையும் நீங்கள் மிக நன்றாக நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் அதை புரிந்து கொள்கின்றீர்கள் இல்லையா? தாங்கள் முடிவற்ற சந்தோஷத்தை கொண்டிருப்பதாக உணர்கின்ற சில விவேகமற்றவர்கள், அதாவது முட்டாள்கள் இருக்கின்றனர். தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக அவர்கள் உணர்கின்றனர். எவ்வாறாயினும் கலியுகத்தை ஒரு பொழுதும் சொர்க்கமென அழைக்க முடியாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பெயரே கலியுகம். பழைய தூய்மையற்ற உலகமாகும். அதில் வித்தியாசம் இருக்கின்றது இல்லையா? இது கூட மனிதர்களின் புத்தியில் நிலைத்திருப்பதில்லை. அவர்கள் முற்றிலும் சீரழிந்த நிலையை அடைந்துள்ளார்கள். நீங்கள் கல்புத்தியை கொண்டிருக்கின்றீர்கள் என குழந்தைகள் கற்காத பொழுது அவர்களுக்கு கூறப்படுகிறது. உங்களுடைய கிராமத்திலுள்ள மக்கள் முழுமையான கல்புத்தியை கொண்டிருக்கிறார்கள் என பாபாவும் எழுதுகின்றார். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஏனெனில் அவர்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதில்லை. நீங்கள் தெய்வீக புத்தியை கொண்டவராக ஆகினால் மற்றவர்களையும் அதே போன்று ஆக்க வேண்டும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது பற்றி வெட்கப்படுவது என்ற கேள்வியே இல்லை. எவ்வாறாயினும் மனிதர்கள் அரை கல்பமாக தங்கள் புத்தியில் பிழையான கருத்துக்களை கொண்டிருந்ததால் அவர்கள் அதை மறப்பதில்லை. எவ்வாறு அவர்களால் மறக்க முடியும்? ஒரே ஒரு தந்தைக்கு மாத்திரமே அவர்களை அனைத்தையும் மறக்க செய்யும் சக்தி இருக்கிறது. வேறு எவருமன்றி தந்தையாலேயே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். மற்ற அனைவரும் ஞானமற்றவர்கள் என்பதே இதன் அர்த்தமாகும். ஞான கடலாகிய தந்தை வந்து ஞானத்தை பேசும் வரை எவ்வாறு அவர்களால் ஞானத்தை பெற முடியும்? தமோ பிரதான் என்றால் ஞானமற்றவர்களின் உலகம் என்பதாகும். சத்தோபிரதான் என்றால் தெய்வீக உலகமாகும். இதில் வித்தியாசம் இருக்கிறது. தேவர்கள் மறுபிறவி எடுக்கிறார்கள். நேரம் தொடர்ந்தும் கடந்து செல்கிறது. புத்தியும் தொடர்ந்தும் பலவீனமாகின்றது. யோகத்தில் உங்களின் புத்தியை இணைப்பதனால் பெற்றுள்ள சக்திகள் அனைத்தும் அப்பொழுது முடிவடைகிறது. தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துவதால் நீங்கள் மிகவும் புத்துணர்ச்சி அடைகின்றீர்கள். நீங்கள் புத்துணர்ச்சி பெற்று ஓய்வு நிலையில் இருந்தீர்கள். தந்தையும் எழுதுகின்றார், குழந்தைகளே, இங்கு வந்து புத்துணர்ச்சி பெற்று ஓய்வும் எடுங்கள். புத்துணர்ச்சி பெற்ற பின்னர் நீங்கள் சத்தியுகத்தில் ஓய்வான பூமிக்கு செல்கின்றீர்கள். அங்கே நீங்கள் அதிக அளவு ஓய்வு பெறுவீர்கள். அங்கே நீங்கள் அமைதி, சந்தோஷம், செழிப்பு போன்றவை பெறுகின்றீர்கள். நீங்கள் அங்கே அனைத்தையும் பெறுகின்றீர்கள். எனவே நீங்கள் இங்கு பாபாவிடம் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் ஓய்வு பெறுவதற்குமே வருகின்றீர்கள். ஷிவ் பாபாவே உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுகின்றார். நீங்கள் பாபாவுடன் இருக்கும் பொழுது ஓய்வு எடுக்கின்றீர்கள். ஓய்வு என்றால் அமைதியாகும். நீங்கள் களைப்படையும் பொழுது ஓய்வு எடுக்கின்றீர்கள். சிலர் ஓரிடத்திற்கும் மற்றோர் வேறொரு இடத்திற்கும் ஓய்வெடுக்க செல்கிறார்கள். அதில் புத்துணர்வு பெறுதல் என்ற கேள்வி இல்லை. நீங்கள் இங்கு வரும்பொழுது தந்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதால் புத்துணர்வை பெறுகின்றீர்கள். அவரை நினைவு செய்வதனால் நீங்கள் தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதானம் ஆகின்றீர்கள். நீங்கள் சத்தோபிரதானம் ஆகுவதற்கே இங்கு வருகின்றீர்கள். இங்கு நீங்கள் என்ன முயற்சியை செய்ய வேண்டும்? இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். எவ்வாறு இந்த உலக சக்கரம் சுழல்கிறது, எவ்வாறு நீங்கள் ஓய்வு பெறுகின்றீர்கள் என்பதை பற்றிய சகல கற்பித்தல்களையும் தந்தை உங்களுக்கு கொடுத்துள்ளார். வேறு எவரும் இந்த விஷயங்களை அறிய மாட்டார்கள். ஆகையினால் நீங்கள் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். அதனால் அவர்களும் உங்களை போன்று புத்துணர்வு பெற முடியும். அனைவருக்கும் செய்தியை கொடுப்பதே உங்களின் கடமை. நீங்கள் சதா காலமும் புத்துணர்ச்சி ஊட்டப்பட்டவர்களாகவும் ஓய்வு பெற்றவர்களாகவும் ஆக வேண்டும். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். தந்தையையும் தங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுமாறு அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். இது மிக இலகுவான விஷயம். எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் உங்களுக்கு சொர்க்கமென்னும் ஆஸ்தியை கொடுக்கின்றார். நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் உள்ளீர்கள். நீங்கள் மாயையின் சாபம் பற்றியும் தந்தையின் ஆஸ்தி பற்றியும் அறிவீர்கள். நீங்கள் இராவணனான மாயையால் சபிக்கப்படுகின்ற பொழுது உங்களது தூய்மை, அமைதி, சந்தோஷம் அனைத்தும் முடிவடைந்து விடுகின்றன. ஆகையினால் உங்களது செல்வமும் அப்பொழுது முடிவடைகிறது. எவ்வாறு அவை அனைத்தும் படிப்படியாக முடிவடைகிறது என தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். அதற்கு எத்தனை பிறவிகள் எடுக்கின்றது? துன்ப பூமியில் எவ்வித ஓய்வும் இருக்க முடியாது. சந்தோஷ தாமத்தில் சதா காலமும் ஓய்வை தவிர வேறு எதுவும் இல்லை. பக்தியானது மக்களை அதிக அளவு களைப்படைய செய்துள்ளது. பக்தி அவர்களை பிறவி பிறவியாக களைப்படைய செய்கிறது. அது அவர்களை ஏழைகள் ஆக்குகிறது. தந்தை இப்பொழுது உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துகின்றார். புதியவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு அதிக அளவு விளங்கப்படுத்தப்படுகிறது. மக்கள் அனைத்தையும் பற்றி அதிக அளவு சிந்திக்கின்றார்கள். ஒருவேளை இங்கே ஏதோ மந்திரவித்தை இருக்கலாம் என அவர்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் நீங்களும் மந்திரவித்தை பற்றி பேசுகின்றீர்கள். எனவே நான் மந்திரவாதி என நானும் கூறுகின்றேன். ஆனால் அது மிருகங்களை ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாற்றுகின்ற மந்திர வித்தை அல்ல. இதில் மிருகங்கள் பற்றிய கேள்வியே இல்லை. இவை புத்தியினால் புரிந்து கொள்ளப்பட முடியும். பாடப்பட்டுள்ளது சொர்க்கத்தின் தெய்வீக சங்கீதத்தை பற்றி ஓர் ஆட்டுக்கு என்ன தெரியும்? இந்நேரத்தில் மனிதர்கள் செம்மறி ஆடு போல் இருக்கிறார்கள். அந்த விஷயங்கள் இந்த இடத்தையே குறிக்கின்றன. அவ்வாறான விஷயங்கள் சத்தியுகத்தில் பேசப்பட முடியாது. அவை இந்த நேரத்தையே நினைவூட்டுகின்றன. சண்டிகாவிற்கு, அதாவது மயான தேவதைக்கு, பல்வேறு ஒன்று கூடல்கள் உள்ளன. அவள் யார் என அவர்களிடம் கேளுங்கள். அவள் ஒரு தேவி என அவர்கள் பதிலளிப்பார்கள். எவ்வாறாயினும் அவ்வாறான பெயர்கள் அங்கு இருக்க முடியாது. சத்தியுகத்தில் அவர்களுடைய பெயர்கள் எப்பொழுதும் ஸ்ரீ ராமச்சந்திரன், ஸ்ரீ கிருஷ்ணர் என மங்களகரமானவையாகவே இருக்கின்றன. மேன்மையான ஒருவரே ஸ்ரீ என்று அழைக்கப்படுகின்றார். சத்தியுகத்து சமூகத்தவரே மேன்மையானவர்கள் என்று கூறப்படுகின்றனர். எவ்வாறு விகாரமான கலியுகத்து சமூகத்தவரை மேன்மையானவர்கள் என்று அழைக்க முடியும்? ஸ்ரீ என்றால் மேன்மையான என்று பொருள். இன்றைய மக்கள் மேன்மையானவர்கள் அல்ல. மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு அதிக நேரம் எடுப்பதில்லை என நினைவு கூறப்படுகிறது. அவர்கள் பின்னர் 5 விகாரங்களில் ஈடுபடுவதனால் தேவர்களில் இருந்து மனிதர்களாக மாறுகின்றனர். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் மனிதர்களே, அங்கே அவர்கள் அனைவரும் தேவர்கள். அது தேவ உலகம் என்றும் இது மனித உலகம் என்றும் அழைக்கப்படுகிறது. தேவ உலகம் பகலென்றும் மனித உலகம் இரவு என்றும் அழைக்கப்படுகிறது. ஒளியானது பகலென்றும் இருளானது அறியாமை என்றும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்கிறீர்கள். முன்னர் நீங்கள் எதையும் அறிந்திருக்கவில்லை என்பதை அறிவீர்கள். இப்பொழுது இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளது. ரிஷிகளிடமும் முனிவர்களிடமும் படைப்பவரை அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை பற்றி அவர்கள் அறிவார்களா என கேட்டால், அவர்கள் நேத்தி நேத்தி இதுவுமல்ல அதுவுமல்ல என்றே கூறியிருப்பார்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையை அறிந்து கொள்ளாததால் முன்னர் நாஸ்திகர்களாக இருந்தீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அவரே ஆதியான அனாதியான பாபா ஆவார். அவர் ஆத்மாக்களின் பாபா ஆவார். நீங்கள் ஒருபொழுதும் எரிக்கப்பட முடியாத எல்லையற்ற தந்தைக்கு இப்பொழுது உரியவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கு அனைவரும் எரிக்கப்படுகின்றார்கள், ஏனெனில் அவர்கள் சரீரங்களை கொண்டிருக்கின்றனர். ராவணனும் எரிக்கப்படுகின்றான். ஓர் ஆத்மாவை என்றுமே எவராலும் எரிக்க முடியாது. தந்தை தன்னிடம் மாத்திரமே உள்ள மறைமுகமான ஞானத்தை குழந்தைகளாக உங்களுக்கு கொடுக்கின்றார். ஆத்மாவிலேயே இந்த மறைமுகமான ஞானம் உள்ளது. ஆத்மாக்களும் மறைமுகமானவர்கள். ஓர் ஆத்மா தனது வாயின் மூலம் பேசுகின்றார். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சரீர உணர்வு உடையவர்கள் ஆகாதீர்கள், ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். இல்லையெனில் நீங்கள் தலைகீழாக மாறிவிட்டதை போல் உள்ளது. உங்களை ஆத்மாக்கள் என கருதுவதற்கு நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் நாடகத்தின் முக்கியத்துவத்தையும் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் அதே போன்று இடம்பெறுகிறது. எவரும் இதை அறிய மாட்டார்கள். எவ்வாறு நாடகம் வினாடிக்கு வினாடி தொடர்ந்தும் நகர்கிறது என்ற ஞானத்தையும் உங்கள் புத்தி கொண்டுள்ளது. எவருமே ஆகாயத்தின் முடிவை அடைய முடியாது. அவர்களால் பூமியின் முடிவை அடைய முடியும். ஆகாயம் சூக்ஷ்மமானது, பூமி வெளிப்படையானது. நீங்கள் பல விஷயங்களின் முடிவை அடைய முடியாது. மேலே எங்கும் வானம் பறந்திருப்பது போல் கீழே பூமியும் எங்கும் பறந்திருக்கிறது என அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் சமய நூல்களில் இருந்து இந்த விஷயங்களை கேட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அவை அனைத்தையும் பார்ப்பதற்காக மேலே செல்கின்றார்கள். அவர்கள் மேலே ஓர் உலகை ஸ்தாபிக்கவும் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் உலகை அதிகளவு விரிவாக்கம் செய்துள்ளார்கள். பாரதத்தில் ஒரு தேவ தர்மம் மாத்திரமே இருந்தது. அங்கே வேறு எந்த தேசமும் இருக்கவில்லை. பின்னர் அவர்கள் உலகை அதிகளவு கட்டி எழுப்பினார்கள். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். தேவர்கள் பாரதத்தில் அத்தகைய சிறிய நில பரப்பிலேயே வாழ்ந்தார்கள். அவர்கள் யமுனை நதிக்கரையிலேயே வாழ்ந்தார்கள். டெல்லி தேவதைகளின் பூமியாக பரிஸ்தானாக இருந்தது. அது தொடர்ந்தும் அகால மரணம் இடம் பெறுகின்ற இடுகாடாக கபரிஸ்தான் என்று அழைக்கப்படுகிறது. அமரத்துவ தாமமே தேவதைகளின் உலகம் என அழைக்கப்படுகிறது. அங்கே பெருமளவு இயற்கை அழகு இருக்கிறது. உண்மையில் பாரதமே தேவதைகளின் பூமி என்று அழைக்கப்படும். லக்ஷ்மியும் நாராயணரும் தேவதைகளின் பூமியின் அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்கள் மிக அழகானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சத்துவப்பிரதானமாக இருந்தார்கள். இயற்கையான அழகை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அந்த ஆத்மாக்கள் தொடர்ந்தும் பிரகாசித்தார்கள். கிருஷ்ணரின் பிறப்பு எவ்வாறு இடம்பெறுகிறது என பாபா குழந்தைகளுக்கு காட்டினார். முழு அறையும் பிரகாசிக்க தொடங்குவதை போன்றுள்ளது. எனவே தந்தை இங்கிருந்து குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது தேவதைகளின் பூமிக்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். அதுவும் வரிசை கிரமமானதாக இருக்க வேண்டும். அனைவருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. எவ்வாறு ஒரு சின்னம் சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய பாகத்தை நடிக்கின்றார் என சற்று சிந்தித்து பாருங்கள். ஓர் ஆத்மா தனது சரீரத்தை விட்டு நீங்குகின்ற பொழுது சரீரம் என்னவாகின்றது என பாருங்கள். முழு உலகிலும் உள்ள நடிகர்கள் அனைவரும் அனாதியாக உருவாக்கப்பட்ட பாகங்களை நடிக்கின்றார்கள். இவ்வுலகமும் அனாதியானது. ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கும் பாகமும் அனாதியானது. இது உலக விருட்சம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதால் நீங்கள் அதை அற்புதமானது என்று மாத்திரமே கூற முடியும். தந்தை உங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அவ்வாறு இருந்தும் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு நாடகத்தில் எவ்வளவு நேரம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதோ அந்த அளவு நேரத்தையே நீங்கள் புரிந்து கொள்வதற்கு எடுப்பீர்கள். ஒவ்வொருவருடைய புத்திக்கும் இடையே வித்தியாசம் உள்ளது. ஒவ்வொரு ஆத்மாவிலும் மனமும் புத்தியும் உள்ளன. ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இடையில் அதிக அளவு வித்தியாசம் உள்ளது. குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது ஒரு புலமை பரிசலை வெல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆகையால் உங்கள் இதயங்களில் சந்தோஷம் உள்ளது. இங்கேயும் நீங்கள் உள்ளே வந்தவுடன் உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் உங்கள் முன்னால் பார்க்க முடியும். அப்பொழுது நிச்சயமாக அந்த சந்தோஷம் இருக்கும் இல்லையா? நீங்கள் இப்பொழுது அவர்களை போன்று ஆகுவதற்காக இங்கே கற்பதற்கு வந்துள்ளீர்கள் என புரிந்து கொள்கிறீர்கள். இல்லையெனில் எவருமே இங்கு வந்திருக்க மாட்டார்கள். இதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். உங்களுடைய அடுத்த பிறவியின் இலக்கையும் குறிக்கோளையும் காணக்கூடிய ஒரு பாடசாலை வேறு எங்குமே இல்லை. அவர்களே ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் என்றும் நாங்கள் அவ்வாறு ஆகப்போகின்றோம் என்றும் நீங்கள் காணலாம். நாங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். நாங்கள் அந்த ராஜ்யத்திற்கோ அல்லது இந்த ராஜ்யத்திற்கோ உரியவர்கள் அல்ல. நாங்கள் இடையிலிருந்து அங்கு செல்கின்றோம். படகோட்டியான தந்தை அசரீரியானவர். படகும் அசரீரியானதே. அவர் படகை மறுக்கரைக்கு இழுத்து எடுத்து பரந்தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். அசரீரியான தந்தை அசரீரியான குழந்தைகளை அழைத்து செல்கின்றார். தந்தை மாத்திரமே குழந்தைகளை தன்னுடன் அழைத்து செல்கின்றார். இந்த சக்கரம் முடிவிற்கு வந்து அதன் பின்னர் அதே போன்று மீண்டும் இடம்பெற வேண்டும். நீங்கள் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தை எடுக்கின்றீர்கள். நீங்கள் சிறியவராகி பின்னர் மீண்டும் பெரியவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் ஒரு மாம்பழ விதையை நடும்பொழுது ஒரு மாமரம் வெளிப்படுகிறது. அது எல்லைக்கு உட்பட்ட விருட்சம். ஆனால் இதுவோ பல்வகை விருட்சம் என்றும் அழைக்கப்படுகின்ற மனித குல விருட்சமாகும். நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முழு பாகங்களையும் சத்யுகத்திலிருந்து கலியுகம் வரை நடிக்கின்றீர்கள். அழியாத ஆத்மாக்களான நீங்கள் 84 பிறவி சக்கரத்தின் உங்கள் பாகங்களை நடிக்கின்றீர்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் இருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது இல்லை. அவர்கள் சக்கரத்தை சுற்றி வந்து அவ்வாறு ஆகினார்கள். முன்னர் அவர்கள் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்களின் கடைசி பிறவியில் பிரம்மா சரஸ்வதியாக இருக்கிறார்கள் என கூறப்பட்டுள்ளது. அனைவரும் நிச்சயமாக வீடு திரும்ப வேண்டும். சொர்க்கத்தில் அதிக அளவு மக்கள் இருக்கவில்லை. அங்கே இஸ்லாமிய மதத்தை அல்லது பௌத்த மதத்தை சார்ந்த நடிகர்கள் இருக்கவில்லை. அங்கே தேவர்கள் மாத்திரமே இருந்தார்கள். வேறு எவருக்கும் இந்த புரிந்துணர்வு இருப்பதில்லை. விவேகம் ஆகுபவர்கள் ஒரு பட்டத்தை பெற வேண்டும். ஒருவர் கற்கும் அளவிற்கு ஏற்பவும் அவர் செய்யும் முயற்சிக்கு ஏற்பவும் வரிசை கிரமமாக ஒரு அந்தஸ்தை பெறுகின்றார். ஆகவே இங்கே வந்து உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் பார்க்கும் பொழுது குழந்தைகளான நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் சந்தோஷத்திற்கு எந்த எல்லையும் இல்லை. இவ்வாறே ஒரு பாடசாலையோ அல்லது பல்கலைக்கழகமோ இருக்க வேண்டும். இது மிகவும் மறைமுகமானது. எவ்வாறாயினும் இது ஒரு மிகவும் மகத்தான பல்கலைக்கழகம். கல்வி எவ்வளவு உயர்ந்ததோ கல்லூரியும் அந்த அளவு மகத்தானதாக இருக்கும். அங்கே நீங்கள் சகல வசதிகளையும் கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் கற்று பின்னர் தங்க சிம்மாசனத்தில் அல்லது மர சிம்மாசனத்தில் அமர வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் இவை கடவுள் சிவனின் வாசகங்களாகும். இவரே முதல் இலக்க உலகின் இளவரசர் ஆவார். ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தை வந்து தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நான் இவரினுள் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் கற்பிக்கின்றேன். தேவர்களிடம் இந்த ஞானம் இருப்பதில்லை. இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் தேவர்கள் ஆகிய பின்னர் இந்த கல்விக்கான தேவை இருக்காது. இதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் பரந்ததோர் புத்தி தேவை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்கள் புத்தியிலிருந்து இந்த தூய்மையற்ற உலகை அகற்றிவிடுங்கள். உங்கள் பழைய சரீரத்தையும் ஷரீர உறவு முறைகளையும் மறந்து உங்கள் புத்தியை தந்தையோடும் சொர்க்கத்தோடும் இணைத்து விடுங்கள். இரண்டு, சதா புத்துணர்வுடன் இருப்பதற்கு தந்தையினதும் உங்கள் ஆஸ்தியினதும் விழிப்புணர்வில் இருங்கள். தந்தையின் செய்தியை அனைவருக்கும் கொடுத்து அவர்களுக்கு புத்துணர்வு ஊட்டுங்கள். ஆன்மீக சேவை செய்வது பற்றி வெட்கப்படாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒன்று கூடலில் சதா ஒரே வழிகாட்டலின் கீழ் ஒற்றுமையாக இருக்கும் உங்களின் ஸ்திதியால் வெற்றி பெறக்கூடிய உண்மையான அன்பானவர் ஆகுவீர்களாக. ஒன்று கூடலில் ஒருவர் ஒன்றை கூறுவார், மற்றொருவர் அதை ஏற்றுக்கொள்வார். இதுவே உண்மையான அன்பிற்கான பதிலாகும். இத்தகைய அன்பான குழந்தைகளின் உதாரணத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கும் உங்களுடன் ஒரு தொடர்பை உருவாக்குவதற்கான தைரியம் ஏற்படும். ஒன்று கூடலும் சேவை செய்வதற்கான ஒரு வழிமுறை ஆகிவிடும். உங்களுக்கிடையே மிக நல்ல ஒற்றுமை இருப்பதையும் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருப்பதையும் மாயை பார்க்கும் பொழுது உங்களிடம் வருவதற்கான தைரியம் அவளுக்கு இருக்காது. ஒரு வழிகாட்டலின் கீழ் ஒற்றுமையாக இருக்கும் சமஸ்காரங்களையும் நிலையான ஸ்திதியையும் கொண்டிருப்பதன் மூலம் மட்டுமே சத்யுகத்தின் ஒரே ராஜ்யம் ஸ்தாபனையாகும். ஸ்லோகம். கர்மத்திற்கும் யோகத்திற்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுபவர்களே வெற்றிகரமான யோகிகள். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். தனது ஒவ்வொரு குழந்தையும் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியின் உரிமையை பெற வேண்டும் என்பதே பாப்தாதாவின் விருப்பம். இந்த நேரத்தில் இதை பயிற்சி செய்வது சத்யுகத்தில் அதை இயல்பானது ஆக்கும். எவ்வாறாயினும் சங்கம யுகத்தில் உங்களுக்கு ஆஸ்தியின் உரிமை உள்ளது. ஆகவே ஏதாவது பந்தனம் உங்களை ஈர்த்தால் அது ஏன் உங்களை ஈர்க்கிறது என சிந்தித்து அதற்கான ஒரு தீர்வை கண்டுபிடியுங்கள். அனைத்து சங்கமயுக தீவிர முயற்சி செய்யும் சகோதர சகோதரிகளுக்கும் புது வருடத்திற்கான பற்பல வாழ்த்துக்கள். ஜனவரி 1 ஜனவரி மாதமும் நமது இனிய பாபாவின் ஞாபகங்களுக்கான மாதமாகும். பாபாவின் குழந்தைகளான நாம் அனைவரும் சூட்சும வதனத்தின் தெய்வீக செயல்களை அனுபவம் செய்யவும் தந்தை பிரம்மாவிற்கு சமமாக எங்களை ஆக்கிக் கொள்வதற்கும் எமது ஸ்திதியை பந்தனத்திலிருந்து விடுவித்து ஜீவன் முக்தியை அனுபவம் செய்வதற்கும் மனதிலும் வாயினாலும் மாதம் முழுவதும் மௌனத்தை அனுஷ்டிப்போம். நாம் இந்த மாதத்தின் அவ்யக்த சிக்னல்களை ஒவ்வொருவரும் புத்தியின் சக்தியால் சூட்சும வதனத்தை சுற்றி வரும் லட்சியத்துடன் அனுப்பி வைக்கின்றோம். ஓம் சாந்தி.